திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: விநாயகர் அட்டகம், காசிபர் முதலியோர் வழிபட்ட படலம். உரை வழங்குபவர் சிவ முருகன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
ஆக வினையை நுகர்கின்ற போதே நாம் வினை செய்கிறோம். அது நல்வினையா இருக்கலாம், தீவினையா இருக்கலாம், ரெண்டும் போய் அக்கௌண்ட்ல சேரும், அப்புறம் பக்குவப்படும், மீண்டும் வருவோம். அப்ப என்னைக்கு தீர்த்து கழிக்கிறது, என்னைக்கு கையால கடலை கடந்து இலங்கையை சேர்ந்து சேர்ற மாதிரி தான், கடலுக்கு கரையே காண முடியாது, உழந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் ஏன் இது ஏன் கொடுக்குறேன்னா, இப்படியே உழந்து 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 நமக்கு ஒரு கால சலிப்பு வரும். வருமா? வரும். எப்படி உணர்ந்து கொள்ளலாம்? சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம அம்மாட்ட அடம் பிடிச்சிருப்போம், எனக்கு இன்னைக்கு பர்த்டே, சாக்லேட் வாங்கி கொடுன்னு. டே, உனக்கு நல்ல செயின் வாங்கியிருக்கேன்டா, போட்டுக்கடா. செயின் அது உனக்கு தூய் தூரப்பட்டு அந்த மிட்டைக்கு அடம் பிடிச்சி உருண்டு அதை வாங்கினா தான் திருப்திப்படும். அதை வளர்ந்த ஒரு குழந்தை நினைச்சாச்சு, இதுக்காக இத்தனை விட்டோம், கிடைச்ச தங்கத்தை விட்டோமே, நினைக்கமில்ல. இதன் மீது வெறுப்பும், அதன் மீது விருப்பம் வருதில்லை, ஆண்டைக்கு அதன் வெறுப்பு வந்தது. இப்படி உலகத்தில் உயர பட 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 இவற்றின் நிலையாமை, அவற்றால் வருவது இன்பமல்ல துன்பம், அது நித்தியமல்ல அநித்தியம் என்ற உண்மையெல்லாம் விளங்க விளங்க அநித்திய பொருள்கள் மீது வெறுப்பும் மெய்ப்பொருள் மீது நாட்டமும் வரும். துன்பம் வருகின்ற போது நாம வெறுக்கிறோம், இன்பம் வரும்போது மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பேதமெல்லாம் மாறி துன்பம் வந்தாலும் நான் செய்த வினை கழியுது, கழிஞ்ச நல்லதான், மின் பிறப்பு இருக்காதுன்னு சாதாரண. இன்பம் வரும்போது ஏதோ செஞ்சிருக்கோம் போலுக்கு, ஆண்டா இப்போ கொடுக்குறான், இருந்துட்டு போட்டோம் என்று இன்பத்திலே இன்பம் காணாமல் துன்பத்திலே துன்பம் கொள்ளாமல் இருவினையும் நாம் செய்த பலனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும், எல்லாம் ஈசன் செயல் என்று ஏன்று கொண்டால் மேல வினை வராது, வினை கழிந்து போகும். நாம் செய்யும் செயலெல்லாம் ஈசன் செயல் என்று செய்கின்ற போது அந்த செயலுக்கு இருக்கிற பயனும் இறைவன்கிட்ட போயிடும், நம்மள்கிட்ட வராது. ஆக மீண்டும் வினை ஏறாது. இரண்டு வினையும் சமம் என்ற உணர்வு நமக்கு வந்துடும். சமம் என்ற உணர்வு வந்த நிலையில நம்மை பற்றி இருக்கின்ற ஆணவ மல பிணிப்பு மெல்ல மெல்ல தன் பிடிப்பை தளர்த்தும், மலம் பக்குவப்படும். அப்படி பக்குவப்படுற நேரத்தில், மலம் பக்குவப்படுற நேரத்தில் இறைவன் இப்போது நாம் ஞானத்தை உணர்த்தினால் இவனால் புரிந்து கொள்ள முடியும் என்று எண்ணி ஒரு மானுட வடிவத்தில் குருவாக வருவார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடப்பதற்கு நெடுங்காலம் ஆகலாம். இந்த பக்குவம் வருவதற்காகத்தான் இந்த அனந்த குண பரப்பையெல்லாம் படைத்து வைத்தான். உலகப் பொருளையெல்லாம் அனுபவிப்பிற்க கை கால்களை கொடுத்தான், செவிகைகளை கொடுத்தான், அந்த கரணங்களை கொடுத்தான், இவற்றால் உலகத்தை நுகர விட்டான். இந்த அனந்த குணப்பரப்பும் விரிந்து உடலாகவும் கருவிகளாகவும் உலகமாகவும் உலகத்து நுகர்பொருளாகவும் தனு கரண புவன போகங்களாக படைத்து தந்ததெல்லாம் எதற்காக? நாம் அனுபவித்து அனுபவித்து உண்மை எது பொய் எதென்று பொய்யிலே உவர்ப்பும் மெய்யிலே நாட்டமும் கொண்டு பக்குவப்படத்தான். இருவினையினிடத்து சமநிலை ஏற்படுவதை இருவினை ஒப்பு என்று சொல்வாங்க. அந்த இருவினை ஒப்பு ஏற்பட்ட போது நம்மை பற்றி இருந்த மலப்பிணிப்பு நெகிழ்ச்சி அடையும். அதை மலபரிபாகம் என்பார்கள். மலம் விடுபோகிற நேரத்தில் இறைவன் தன் திருவருளை நம் மீது பதிப்பான். அப்போதான் குருவாக வந்து தீட்சை செய்து ஞானத்தை தருவான். இந்த பக்குவத்துக்காகத்தான் அனந்த குணப்பரப்பையும் படைக்கின்றான். குரு என்ன செய்வார்? நீ யார்? இந்த உடல் எது? இது எதற்காக நீ பிறந்தாய்? இந்த பிறப்பிற்கு பிறகு என்ன நிகழும்? நீ அடைய வேண்டிய இடம் எது? எவ்வாறு இருந்தாய்? எவ்வாறு வந்திருக்கின்றாய்? ஆணவ மலத்தோடு இருளிலே மூழ்கி கேவலத்தில் கிடந்த நீ தனுகரணங்கள் தரப்பட்டு இப்போது சகலத்திலே உழல்கிறாயே, இது அல்ல நிலையான வாழ்க்கை, இதை தாண்டி சுத்தத்துக்கு செல்ல வேண்டும் என்று குரு உபதேசிக்க, அப்போதே இதெல்லாம் பொய்ய சிவத்தைய நாடுகின்ற நிலை வரும். அப்போது எல்லாம் அவன் செயல், நான் தலைவன் அல்ல, எல்லாம் அவனே என்ற போது மேல்வினை ஏறாது. மேல்வினை ஏறாதுன்னா நம்ம அக்கௌண்ட்ல குறைஞ்சிட்டு தான் வருது. கொண்டு வந்த வினையை அனுபவிச்சுதான் தரணும். ஆனா பழைய பெரிய மூட்டை இருக்கு. என்ன பண்ணுவாரு? குரு தீட்சை செய்து ஞானத்தை உபதேசிக்கின்ற போது தன் ஞான கண்ணால் அந்த சஞ்சீத வினையை பூரா அழிச்சிருவார். சில நேரம் கவர்மெண்ட் பார்த்துட்டு விவசாய கடன்கள் முழுவதும் ரத்து. கடனே கட்ட வேண்டியதில்லை, வட்டியும் கட்ட ஒன்றும் வேண்டியதில்லை. கொண்டு வந்தவனையே அனுபவிச்சிடணும், பழைய கணக்கு கிடையாது, புதிதாக நாம் எல்லாம் அவன் செலுங்கிறோமே, வினை நமக்கு ஏறாது. நாம் வினை செய்வோம், அதுக்கு பலன் உண்டு, அந்த பலன் இங்கே வராது, ஆண்டவன்ட்டு போயிடும், நேராக அக்கௌண்ட்டுக்கு போயிடும், நம்ம கையில் கேஷாக வராது. அப்போ என்ன, சுத்தமாயிடுச்சோம், எப்போதும் சிவ நினைவோடையே இருப்போம். இந்த பந்தம் அகற்றுவதற்காகத்தான் இந்த அனந்த குணப்பரப்பை சுரூப நிலையில் இருந்த இறைவன் தடத்த நிலைக்கு வந்து சுத்த தத்துவத்தில் 5 தத்துவங்களாகவும் வித்யா தத்துவத்தில் 7 ஆன்ம தத்துவத்தில் 24 தத்துவங்களாகவும் நின்று நான் எக்கேடு கேட்ட அவனுக்கு என்ன, அவன் நிம்மதியாக இருக்கலாம், நம்பொருட்டு இறங்கி புறம்பறந்திரிந்த சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி நமக்கு பின் நம்ம கூட இருக்க நமக்கு தெரியறது இல்லை, நமக்காகத்தான் இருக்கிறான், நம் பொருட்டே இருக்கிறான், ஒவ்வொரு கணப்பொழுதும் நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறான். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக புடம் போட்டு தங்கத்தை உளிரச் செய்ய வேண்டும் என்று இருக்கிறான். அதற்காகத்தான் அந்த ஆனந்த குணப்பரப்பையெல்லாம் படைத்தான். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, அவன் தெரிந்து வந்தது. எதற்காக, நம்முடைய பந்தம் போகணுன்னு. என்ன லாபம், ஒரு லாபம் கிடையாது, எவ்வளோ பாடுபடுறான். நம்ம பந்தம் அகற்ற வேண்டும் இருக்க இவ்வளவு பெரிய குணமான பறவை படைச்சிட்டு எந்த லாபமும் இல்லாமல் போறோம், பிழைக்க தெரியாதவனா இருக்கிறான். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது, அவன்கிட்ட இருந்து. எவ்வளவு நன்றியோடு இருக்கணும், அவன் நினைச்சாலே அப்படியே கையெடுத்து கும்பலாம் போல் தோணுது. அன்பு கூற தொழுகின்றான், பந்தம் அகற்றும் அனந்த குணப்பரப்பும் எவன்பால் உதிக்குமோ. சொற்களை பார்த்து போன தெரியும், இத்தனை பொருளையும் உள்ளே சிரித்து கவியர் ராட்சசரன் தெரியுதா, ஒரு சின்ன கவிதை தான், 2 வரி தான், எவ்வளோ அர்த்தம் அடைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பும் எவன்பால் உதிக்குமோ. இது ஒன்று தெரிந்து கொள்ளணும், யாரிடத்திலிருந்து தோன்றுமோன்னு என்ன பொருள், இறைவனிடத்திலிருந்து தோன்றும். இறைவனிடத்திலிருந்து தோன்றும் என்றாலும் உண்மை பொருள் அது அல்ல என்பதை சாத்திரம் படித்த நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி சொல்லவும் கூடாது, சொல்லலாம் தப்பு இல்லை, இறைவன் படைத்தானு சொல்கிறோம், அப்படி சொல்றது இல்லை. ஏன்னா இறைவனிடத்தில் இருந்து தோன்றுதல்ன்றது ஒரு மறவை தவிர அவனிடத்திலிருந்து தோன்றுவதில்லை. இவையெல்லாம் பிரகிருதி மாயிலிருந்து தோன்றின தத்துவ, எங்கிருந்து தோன்றின, பிரகிருதி மாயிலிருந்து தோன்றின. அப்புறம் அவனிடத்திலிருந்து சொல்கிறோமே அப்படின்னா பிரகிருதி மாயை எங்க இருக்குன்னா அவனிடத்துல தான் இருக்குது. இறைவனுடைய வியாபகத்தில் தான் மாயை இருக்கிறது, அந்த மாயையிலிருந்து தான் தோன்றுகிறது. எனவே மாயையிலிருந்து தோன்றிய பிரபஞ்சத்தை அவனிடத்திலிருந்து தோன்றிதான் சொல்கிறோம். இப்படி சொல்லலாமா, நீங்க நிறைய சொல்றீங்களே. தாமரைய எங்கிருந்து தோன்றுது, குளத்துல இருந்து. குளத்துல இருந்து தோன்றுது, அது ஒரு கிழங்கு இருக்குது, அந்த கிழங்குலேருந்து தோன்றுது. கிழங்குலேருந்து தோன்றுற தாமரை குளத்துல தோன்று சொல்றீங்கள, தப்பு இல்லைல்ல. அதே மாதிரிதான் மாயையிலிருந்து தோன்றுகிற பிரபஞ்சத்தை இறைவனிடம் தோன்றியன்னு சொல்றோம். இதை பங்கஜ நியாயன்னு சொல்லுவாங்க, வடமொழியில பங்கஜம் அப்படின்னா தாமரைக்கு ஒரு காரண பேர், பங்கம்னா சேரு, ஜம்னா தோன்றுதல், பங்கத்தில் இருந்து தோன்றுவதால பங்கஜன்னு பேரு. அது பங்கத்திலிருந்து தோன்றிட்டு கிழங்கிலிருந்து தோன்றிட்டு, கிழங்குல இருந்து தோன்றின அந்த மலரை பங்கத்திலிருந்து தோன்றியதாக சொல்லி வழங்குகிறது போல மாயிலிருந்து தோன்றிய உலகத்தை மாயை இடம்பெற்றிருக்கின்ற இறைவனிடத்திலிருந்து தோன்றியது, கிழங்கு இடம்பெற்றிருக்கின்ற சேற்றிலிருந்து தோன்றியதுன்னு சொல்ற மாதிரி மாய இடம்பெற்றிருக்கின்ற இறைவனிடத்திலும் தோன்றியதாக சொல்கிறோம். அதனாலதான் அனந்த குணப்பரப்பும் எவனிடத்தில் தோன்றிற்றோ என்று சொன்னால் தவறு அல்ல. ஆனால் நம்ம அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்ணிக்கணும், மாயையை தாரகமாக உடைய அப்படின்னு நினைத்துக் கொள்ளணும். மாயிலிருந்து தான் தோன்றிச்சு, அந்த இறைவனை வணங்குவோம். 1. 2. எந்த உலகம் எவனிடத்தில் இன்று இருந்து கறக்குமோ. எல்லா உலகங்களும் யாரிடம் தொகுப்பாய் ஈண்டுதல்னா ஒன்று சேருதல், தொகுதல், இருந்து தொகுக்கப்பட்டிருந்து கறக்குமோ ஒடுங்குமோ, கரத்தெல்லாம் மறைதல், அழிக்கப்படுமோ அர்த்தம். இந்த உலகங்கள்லாம் எங்க இருக்குது, அவன் வியாபத்தில் இருக்குது, எங்கும் நிறைந்திருக்கின்றன அவன், எங்கும் நிறைந்த அவனுக்குள்ளதான் இந்த பிரபஞ்சம் பிரிவும். எனவே இவையெல்லாம் எங்கே தூக்கப்பட்டிருக்கின்றன, அவனுக்குள்ள தூக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் ஒடுங்கி அழிகின்ற காலத்தில் எங்கே போய் ஒடுங்கும், அவனிடத்துலாம் ஒடுங்கும். ஈண்டி இருந்து கறக்குமோ, ஈண்டினா படைக்கப்பட்டு தொகுப்பாக இருந்து காக்கப்பட்டு நிலை பெற்று நிறுத்தம், கறக்குமோ பின் அழிக்கப்படுமோ, யாரிடத்திலிருந்து, அவனிடத்திலிருந்து தான். எந்த உலகம், எந்த இந்த உலகம் மட்டுமல்ல 224 புவனங்களும் யாரிடமிருந்து தோன்றி இருந்து மறையுமோ, சந்தமறை ஆகமங்கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ. மறைனா வேதம், சந்தம்னா ஓசை, சந்தம் ஓசை, சந்தமறை அல்ல இசைன்னு வைத்துக்கலாம், இசையோடு பாடுகின்ற வேதத்தை இசையோடு பாடுற மரபு இல்லை, உச்சரிவிக்கிற முறைதான் இருக்குது, கணம் பாடுறதுங்கிற மாதிரி, அதனால ஓசை என்று வைத்துக்கொடுங்க. சந்த நயம்னு சொல்லுவாங்களே, ஒரு ஊழி நயத்தோடு இருக்கிற எந்த உலகம், சந்தமறை ஆகமங்கலைகள் அனைத்தும் எவன்பால் தர வருமோ. ஆகமம் 28, மறை 4, கலைகள் 64. அத அந்த கலைகளா சொல்லாம தத்துவத்தில் பார்க்கும்போது பஞ்ச கலைகள்னு உண்டு, நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகளை, வித்யாகளை, சாந்திகளை, சாந்தி அதீதகளை. இந்த பஞ்ச கலையிலும் சுத்த தத்துவத்தில் வருது. சுத்த தத்துவத்தை சுத்தமாயை தொழிற்படுத்துகிற போது அங்கே இந்த பஞ்ச கலைகளும் வரும். அந்த பஞ்ச கலைகளை பற்றி கொண்டுதான் தத்துவங்கள் கிடைக்கின்றன, தத்துவங்களை பற்றி கொண்டுதான் புவனங்கள் கிடைக்கின்றன. கலை, தத்துவம், புவனம், இந்த மூன்றும் பொருள். இவற்றை பொருள் பிரபஞ்சம், பொருள் என்பதற்கு வடமொழியில் அர்த்தம் அப்படின்னு, அதனால அர்த்த பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சப்த பிரபஞ்சம் உண்டு, சப்தன ஓசை, நாத மாத்திரையாக சுத்த தத்துவம் இருக்கும். சுத்த தத்துவத்தில் நாதம் என்பது நாத மாத்திரையாக இருக்கும், பிந்து அது பறை என்று சொல்லப்படும், அப்புறம் பைசந்தி, மத்திமை, வைகரி, இப்படி நான்கு வாக்குகளாக வரும். பறை, பைசந்தி, மத்திமை, வைகரி, இந்த இதுவும் சுத்தமாயிலும் தோன்றுகிறது. இந்த நான்கு வாக்குகள் தான் பின்னால சதாசிவ தத்துவத்தில் அவன் ஐந்து முகத்தோடு இருப்பவன், நான்கு முகத்திலிருந்து நான்கு ஆகமங்களையும் எஞ்சியவற்றிலிருந்து பிற ஆகமங்களையும் படைத்தான் என்று சொல்லுவன். சதா சாதாக்கிய தத்துவத்தில் இருக்கின்ற சதாசிவ மூர்த்தத்திலிருந்து தான் இந்த ஆகமங்கள் எல்லாம் தோன்றின. இந்த ஆகமங்கள், அந்த கலைகள், இந்த வேதங்கள், நான்கு முகத்திலிருந்து நான்கு வேதங்கள், 28 ஆகமங்கள், பஞ்ச கலைகள், இவையெல்லாம் எங்கிருந்து வருகின்றன? இரண்டுமிருந்து. இவை எவற்றுக்காக? ஆன்மாக்களுக்கு ஞானம் வாக்கு மூலமாகத்தான் வரும். ஒரு குழந்தைய முதல்ல எப்படி ஒன்ன சொல்லி காட்டுறோம், சொல்லாலும் சொல்லி காட்டுறோம், நபர் அம்மா, அந்த ஒலியவும் அந்த பொருளையும் ஒன்றா இணைச்சி பார்த்துக்குது. ஆக சொல் மூலமாகத்தான் பொருள் வழங்கும். ஆக சொல் எந்த அளவுக்கு நமக்கு அறிவு விளக்கத்தை செய்கிறதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அறிவு விளங்கும். எனவே வாக்கு முதலிய இந்த நூல்களும் ஒரு வகையில் நம்மை பந்தப்படுத்துகின்றன, நம்மை விளங்க செய்யத்தான் அவை வருகின்றன. அவை விளங்குவது முழுமையாக விளக்காது, நம்முடைய ஆணவமல பிணிப்புக்கு ஏற்ப அந்த விளக்கம் இருக்கும். எனவே அதுவும் ஒரு வகையில் பந்தம்தான், அது பின்னால் வரும், அப்போ பார்த்துக்கொள்ளலாம். அதை பாச ஞானம் வாங்க, ஞானத்தை போய் பாசமா குற்றமா மலமா சொல்லாமானா இதுதான் காரணம், பின்னால் வரும்போது பார்க்கலாம். எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டி இருந்து கறக்கமோ, சந்த மறை ஆகமங்கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ. எவன்பால் தகவருமோனா எவனிடத்திலிருந்து தகுதியோடு வெளிப்படுமோ, தக்க முறையில் வருமோ, அந்த இறை உலக குணப்பரப்பையெல்லாம் படைத்தவன், எல்லா உலகங்களையும் ஆக்கி காத்து அளிப்பவன், ஆகமம் கலை எல்லாவற்றையும் தந்தவன் எவனோ, அந்த கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றான். கூறுதல்னா மிகுதல், அன்பு மிகுமாறு தொழுகின்னா மிகுந்த அன்போடு தொழுகின்றான் பொருள் சொல்லலாம். ஆனால் இங்கு அன்பு மிக தொழுகின்றான் அப்படின்னா, இவற்றையெல்லாம் எண்ணி எண்ணி பார்க்க பார்க்க அவன்பால் அன்பு மிகும், அன்பு மிகுந்தால் அவனை தொலை செய்யும். தொழுதல் அன்பு முடிஞ்சிடணும் முடியாது, தொழும் போது அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும், அந்த ஆனந்தத்தினால மீண்டும் அன்பு மிகும். என் தலைவன் அல்லவா எனக்கு இவ்வளவு செய்தான் அப்படின்னு நன்றியோடு வணங்குற போதே மீண்டும் அன்பு மிகும், மீண்டும் தொழுவோம். எனவே அன்பு கூற கூற கூறுதல் என்ற சொல்லுக்கு தொல்காப்பியத்தில் உள்ளது சிரத்தல்னு இலக்கணம். கூறுதல் என்ற சொல்லுக்கு உள்ளது சிரத்தல், கொஞ்சமாக இருக்கிற அன்பு மீண்டும் 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 சிறந்து விளங்கும். அவ்வாறு அன்பு மிகுமாறு தொழுவோம், அன்பு மிகுமாறு தொழுவோம், அன்பு மிகுவதால் தொழுவோம், ரெண்டு பொருளும் வரணும். பந்தம் மகற்றும் அனந்த குண பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டி இருந்து கறக்குமோ, சந்தமறையாக மங்களைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாங் கணபதியை அன்பு கூற தொழுகின்றான். முதல் பாட்டு நல்ல ஆழமான செறிவான பாட்டு. அடுத்த உரையில் எல்லாம் விளக்கருக்கும் பார்த்துக்குங்க. அடுத்த பாட்டு பார்க்கலாம். உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன், அவ்வுலகில் பிறங்கும் விகாரங்கள் உராத மேலாம் ஒளியாவன், உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கலைகன் எவன், அந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணமடைகின்றான். உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன், உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற பரம்பொருள் யாரோ? இறைவன் சர்வ வியாபி, அவன் இல்லாத இடமே கிடையாது, எல்லாமே அவனுள் அடக்கம், எல்லாவற்றுள்ளும் அவனடக்கம், அவனுள் எல்லாம் அடக்கம். அவனுள் எல்லாம் அடக்கம் என்கின்ற போது எல்லாவற்றையும் கடந்தவனுக்கிறான் அர்த்தம். எல்லாவற்றுள்ளும் அவன் இருக்கின்றான் என்கிற போது அவன் எல்லாவற்றுக்குள்ளும் அந்தர்யாமியா இருக்கின்றான் அர்த்தம். அவன் உள்ளும் இருக்கின்றான், எல்லாவற்றையும் உள்ளடக்கியும் இருக்கின்றான், புறம்பும் இருக்கின்றான், உள்ளும் புறமும் இருக்கின்றான், எல்லாவற்றுக்கும் புறத்தே அப்பால் எல்லாவற்றையும் கடந்தும் இருக்கின்றான், எல்லாவற்றுக்கும் உள்ளே உள்பொருளாயும் இருக்கின்றான். அதனால நான் இறைவனை கடவுள் என்று இரண்டு பகுதியும் சேர்த்து கடவுள் என்று சொல்லுவாங்க. இறைவன் ஒரு பொருள் சொல்லுவாங்க. இறை என்ற தமிழ் சொல்லுக்கு இருத்தல் அர்த்தம். எங்கும் இருப்பதால் அவன் உயிர் பொருளை மட்டுமல்ல உயிர் இல்லாத ஜடப்பொருளையும் இருக்கிறான். இறைவன் இருப்பதற்காகன்னா அந்த பொருளுக்கு ஒரு ஆதாரம் வேணும், பொருள் இருக்க வேண்டும், இருப்புக்காக அவன் இருக்கிறான். அதனால் இறைவன் பேர். ஆக உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள், ஒன்றாய்னா அத்துவிதமாக கலந்து, உலகம் வேறு அவன் வேறு என்று தனித்து பார்க்க முடியாது, எல்லா இடத்துலையும் அவன் இருக்கிறான் என்று சொன்ன கண்ணில் பார்க்க முடியறதில்ல. திருமூலர் பாட்டு பாடுவார், ஒரு மரம், ஒரு அழகான யானை வடிவத்தில் செய்யப்பட்ட ஒரு மரம், அதை மரமா பார்த்தா பார்க்குறவனுக்கு இந்த மரம் என்ன, எந்த மரம், சந்தன மரமா தேக்கு மரமா அப்படின்னு மரம் தான் தெரியும். ஆனால் கலைக்கண்ணுடைய ஒருத்தன் வரான், ஆஹா யானை எவ்வளோ தத்துரூபமாக இருக்குது, யானை தத்துரூபமாக இருக்குது, அப்புறம் தான் இது என்ன மரத்தை செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்பான். யானைன்னு பார்க்குற போது மரம் உணர்வுக்கு வராது, மரம்னு பார்க்குற போது யானை தெரியாது. அது மாதிரி உலகத்தை பார்க்குற போது இறைவனுக்கு தெரியாது, இறைவனாக பார்க்குற போது அது பொருளாக தெரியாது. மலர் பறிக்க சென்றாராம் இறைவனுக்கு பூஜை செய்ய, பூக்கிட்ட போன போது பார்த்தாராம் இதுலேயும் இதுவும் இறைவன்லாம் இருக்கிறான்னு விட்டு வந்துடுவாராம். அப்படி பார்க்கின்ற பார்வை வந்தவங்களுக்கு எல்லாமே சிவமயமா தெரியும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம், திருமந்திரம். அந்த மாதிரி அவன் எங்கும் உள்ளாய் விரவி இருக்கின்றான். உலகம் முழுதும் நீக்க மர ஒன்றாய் நிற்கும், ஒன்றாய் நிற்பது என்பது இரண்டு பொருள் தான், இரண்டென்று தெரியாதவாறு ஒன்றாய் துவிதமில்லாமல் அத்விதமாய் அத்வைதமாய் நிற்கின்றான். அவ்வுலகில் பிறங்கும் விகாரங்கள் உராத மேலாம் ஒளியாவன், இப்படி உலகத்தோடு கலந்திருக்கின்றான்னு சொல்லிக்கிறீங்களே. அப்ப அந்த உலகம், உலகத்து உயிர்கள், பொருள்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் இவனும் செய்வதாகத்தான் ஆகும். அதனால இவனுக்கு விகாரங்கள் வரும் அல்லவா. ஒரு செயலை செய்கின்ற ஆன்மாவுக்கு ரொம்ப நேரம் செஞ்சிருந்தா ஒரு களைப்பு வருகிறது, ஓய்வெடுக்கிறது, உற்சாகம் குறைகிறது, பிறந்த மகிழ்ச்சி வருகிறது. இது போன்ற வேதங்கள் எல்லாம் இறைவனுக்கும் உண்டா என்றால், அவன் உயிரோடு கலந்திருந்தாலும், அவை செய்கின்ற வினைகளுக்கு துணையாக இருந்தாலும், உயிர்களெல்லாம் அவற்றால் விகாரப்படுவது போல இவன் விகாரப்பட மாட்டான். காரணம், இவன் சந்நிதி மாத்திரமாய் சாட்சி மாத்திரமாய் இருப்பான். இவன் வினை செய்வதாக இருந்தாலும் இவனுக்கு கருவிகள் எல்லாம் தேவைப்படாது. இவன் எண்ணத்தினால் சங்கற்பம் மாத்திரை உலகம் உருவாகட்டும், ஏன் உலகம் உண்டாயிரும், எடுத்து ஒன்று செய்ய போறதில்லை. எனவே அவன் விகாரம் அடைய மாட்டான். அதான் இங்க உலகில் பிறங்கும் விகாரங்கள், உலகத்து உயிரில் எடுத்து அவை தொழில்படுகின்ற போது ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாம் இவனுக்கு வருமா என்றால், எந்த மாற்றமும் இவனை உராது. உராத மேலோன், உலகில் பிறங்கும் விகாரங்கள் உராத மேலாம் ஒளியாவன், உலகத்து உயிர்கள் எடுத்து ஏற்படுகின்ற விகாரங்கள் எதுவுமே இவனை பற்றாத அளவுக்கு மேலானவனாய் இருக்கின்றானே அவன் யாரோ அவன். உலகம் புரியும் வினைப்பயனை ஊட்டும் கலைகன் எவன், உலகம் செய்த, உலகம் என்பது இங்கே உலகத்து உயிர்கள், உயிர்கள்னா அறிவற்ற உயிர்களை குறிக்காது, ஏன்னா அது செயல்படாது. எனவே ஆன்மாக்களைத்தான் குறிக்கும். ஆன்மாங்கிற போது மனித உயிரையும் குறிக்கலாம், விலங்கு உயிரையும் குறிக்கலாம், செடி கொடிகளையும் குறிக்கலாம், எந்த ஆன்மாவும் சரி. அந்த உலகம் செய்கின்ற வினைகளுக்கு பயன் உண்டு. அந்த பயன் இன்பமாக வரலாம், துன்பமாக வரலாம், அல்லது நம்மை மயங்கிச்சின்னா மயக்கமாக வரலாம். இன்ப துன்ப மயக்கமாக பயன் வரும். அந்த பயன்களை எல்லாம் அனுபவிக்க செய்கின்றவன் அவன் தான், நமக்கு ஊட்டுகின்றவன் அவன் தான். நீ கஷ்டப்படுத்தினால இதை கஷ்டப்படு, நீ இன்பப்படுத்தினால இன்பப்படு, நீ அவனை ஒன்றும் உணர்வுடன் செய்தாலும் மயங்கிக்கட, இப்படி எல்லாம் ஊட்டுவிக்கணும் அவன். ஏன் ஊட்டுவிக்கின்றான்? இந்த அண்ணா பக்குவப்படத்தான், அதுவும் அவன் செய்தது தான். அவனவன் செய்த வினையை கால நியதிக்கு ஏற்ப அவனையே அனுபவிக்க மாதிரி செய்கிறான். இது நல்லது இல்லையே? நம்ம இறைவனை கருணையாளன் நினைக்கிறோமே, இவற்றையெல்லாம் ஊட்டுவித்து ஊட்டுவித்து மீண்டும் பிறக்காலாக வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படின்னா இப்படி பிறக்க வைத்தாலும் ஊட்ட வைத்தாலும் இதனால் ஆன்மா பக்குவப்பட்டு மேல்நிலையை அடையும் என்பது தெரியும். எனவே அவன்தான் உனக்கு விடுதலை தருகின்ற ஒரு புகலிடமாக, ஒரு கலைகண்ணாக, உன் துன்பங்களுக்கெல்லாம் விடையாக இருக்கப் போகிறவன். எனவே அதற்காகத்தான் இதெல்லாம் ஊட்டுகிறான். இந்த உலகம் புரியும் வினையின் பயனை ஊட்டுவிக்கின்றவன், ஊட்டுவதன் மூலமாக உனக்கு ஒரு கலைகன், துன்பம் நீக்கின்றவனாய், துன்பம் களைகின்ற ஒரு புகலிடமாக, அடைக்கலமாக அவன் அமைகிறான். வினைப்பயனை ஊட்டும் கலைகன் எவன்? கலைகன் ஒரே சொல்லு, நமக்கு துன்பத்தை போக்குகின்றவன் எவன்? அவன்தான் அந்த உலக முதலை, உலகத்திற்கு முதல்வனாயிருக்கின்ற அந்த கணபதியை உவந்து சரணம் அடைகின்றான். இங்கேயும் உலக முதல் என்பது பொருள் ஜெகதை பார்த்துக்கொள்ளணும். உலக முதல்னா உலகத்துக்கு முதல் காரணமாயிருப்பவன், உலகத்துக்கு முதல் காரணம்னா இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முதல் காரணமாயிருப்பவன் என்று பொருள் சொல்லக்கூடாது. உலகத்தை அவன் தானே தோற்றுவித்தான்னு சொன்னீங்க இல்லையே? நம்ம என்ன சொன்னோம்? அது மாயையிலிருந்து தோன்றுகிறது, அந்த மாயை அவனிடத்தில் இருக்கின்றது, அதனால அவனிடத்திலிருந்து தோன்றிட்டுன்னு சொன்னோம். அதே மாதிரிதான் உலகத்தை இறைவன் தான் படைக்கிறான், எனவே இறைவன் தான் உலகத்துக்கு முதல்வன் அப்படின்னு சொன்னா இறைவன் தான் உலகத்துக்கு முதல் காரணம் ஆயிரும். இறைவன் காரணம்தான், ஆனா முதல் காரணம் அல்ல. அது என்ன காரணம்தான் முதல் காரணம் அல்ல அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணம் வேண்டும். காரணம் மூன்று வகைப்படும். ஒன்று முதல் காரணம், இன்னொன்று துணை காரணம், இன்னொன்று நிமித்த காரணம். பொதுவாக நூல்களில் சொல்ற உதாரணம் எடுத்துட்டோம்னா படிக்கும் ஈஸியா இருக்கும். ஒரு குயவன் மண்பாண்டத்தை செய்கிறான், ஒரு பானையை செய்கிறான். இந்த பானைக்கு என்ன வேணும்? மண் வேணும் முதல்ல. அந்த மண் தான் முதல் காரணம். மண்ணிலிருந்து தான் குடம் வருகிறது, மண்ணிலிருந்து தானாக குடம் வராது. அதை செய்யறதுக்கு ஒருத்தன் வேணும், அவன் தான் நிமித்த காரணம் சொல்றோம். அவனும் மண்ணை அப்படியே குடமாக்க முடியாது, ரெண்டு மூணு கருவிகள்லாம் வேணும். ஒரு சக்கரம் வேணும், ஒரு குழல் வேணும், தட்டருக்கு ஒரு கட்டை வேணும், இதெல்லாம் துணை காரணம். ஆக ஒரு பொருள் உருவாவதற்கு மூலப்பொருள் வேண்டும், கருவிகள் வேண்டும், இரண்டையும் இணைத்து செயல்படுத்துகின்ற ஒரு கர்த்தா வேண்டும். இறைவன் உலகத்தை படைத்தானே தவிர உலகம் அவனிடத்தில் தோன்றுகின்ற மூல காரணம் அல்ல. உலகம் முதல், முதல் என்றால் முதல் காரணம். இறைவன் முதல் காரணம் அல்ல, இறைவன் நிமித்த காரணம். நிமித்த காரணம் செய்பவன் அவன். மூலப்பொருள் தான் முதல் காரணம், துணை காரணம் கருவிகள், செய்கின்ற கருத்தா நிமித்த காரணம். இறைவன் மூலப்பொருள் அல்ல. ஏன் சொன்ன என்ன தப்பு? எல்லாம் அவங்கிறோம் சொல்லாம. இந்த உலகம் ஜடம், அவன் ஞானமயம். ஞானமய பொருள் இருந்து எப்படி ஜட பொருள் வரும்? உலகம் உள்ளதிலிருந்து உள்ளது வரும், இல்லது வராது. சத்காரியவாதம் நமக்கு அடிப்படை பிடிப்பே அதுதான். ஞானத்திலிருந்து ஞானம்தான் வரும். அதனாலதான் இறைவன் மூலப்பொருள் அல்ல. இறைவனை தாரகமாக கொண்டிருக்கின்ற மாயை என்ற ஒரு ஜடம் இருக்குதே, அதிலிருந்து தான் உலகம் வருது. எனவே உலகம் முதல் உண்மையாக பார்க்க போனா மாயை தான். இங்க வினாயகபுரம் சொல்லப்படுறது காரணம் அங்க நிமித்த காரணம் என்பதனால. எனவே உலகம் முதல் என்பதற்கு உலகத்துக்கு முதல் காரணமாக இருக்கிறேன்னு சொல்லளவில் புரிஞ்சுக்கலாம். நீ காலையில் சொன்னாங்களே பராசக்தி, ஆதி பராசக்தின்னு சொல்கிறோம். ஆசையில் சொல்கிறதான் நம்ம பராசக்தி தான் எல்லாத்துக்கும் ஆதி, ஆதி பராசக்தி சொல்லளவில் தப்பு இல்லை. ஆனால் தத்துவரூபமாக பார்த்தா ஆதிசக்தி வேற, பராசக்தி பராசக்திக்கு அடுத்த நிலை தான் ஆதிசக்தி. பராசக்தியினுடைய கோடியில் ஒரு கூறு ஆதிசக்தியாக வருகிறது. ஆக சொல்லளவில் நம்ம பராசக்தி தான் எல்லாத்துக்கும் ஆதி, அதான் நான் ஆதி பராசக்தி சொல்றேன், தப்பு இல்லை. அந்த உணவோட சொன்னான், ஆனா அதுதான் அப்படி சொன்னா வேற. அதே மாதிரிதான் இங்க உலகம் தான் எல்லாத்துக்கும் முதல் காரணம், உலகத்துக்கு காரணம் அவன் தான், காரணம் ஆயிட்டுதான். ஆனா முதல் காரணம்ங்கிற சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்குது, மூல காரணம். மூல காரணம் மாயை. அந்த மாயையை கொண்டு இவன் செய்கின்ற நிமித்த காரணம். எனவே உலக முதலை என்பதற்கு உலகத்திற்கு முதல் காரணமாயிருக்கு சொல்லக்கூடாது. உலகத்தை படைக்கும் நிமித்த காரணமாயிரு கணபதி அவனும் அவனை உவந்து சரணமடைகின்றான். இவ்வளவு செய்கின்ற அவனை வெறுப்போடைய கும்பிடுவோம், உவந்துதான் கும்பிடுவோம், சரணமடைகின்றான் அவனே நமக்கு கதி என்று அவன் திருவடையை அடைவோம். சரணம் என்றால் திருவடி, சரணம் அடைகின்றான், அடைகின்றாம் அப்படின்னு அடைவோம் அப்படின்னு அர்த்தம். தன்மை பன்மை வினைபுற்று அவனை திருவடியை சரணடைவோம். ஏன் தன்மை பெண்மை சொல்கிறார், இந்த பாட்டு எங்க சொல்றேன்னு சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு வடிவத்திலே தேவர்கள் எல்லாம் வணங்கி நின்ற போது விநாயகபெருமன் காட்சி கொடுக்கின்றான். அந்த காட்சியை கண்டு மகிழ்ந்தவர்கள் போற்றுகிறார்கள். எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சொல்லல, அப்படிப்பட்ட கணவனையே வணங்குகின்றோம் அப்படின்னு தன்மை பெண்மையா சொல்லுகிறாங்க. அடுத்த பாட்டு பார்க்கலாம். இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரர்வாழ்பதியும் முறை செய்யும் கடவுள் முதலோர்க்கு ஊரின்றி கருமம் எவனால் முடிவுறும தடவு மறுப்பு கணபதி ஒரு சரணம் சரணம் அடைகின்றான். இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரிவீழும் பஞ்சனமாயும், எத்தனை கோடி துன்பம் இருந்தாலும் ஆண்டவன் போய் சொல்லிட்டேன்னா அத்தனையும் போக்கிடுவான். நெருப்புக்கு முன்னால பஞ்சு என்னத்துக்காகும், நெருப்பு பக்கம் போகும்போதே கருகி போயிடும். எரி வீழும் பஞ்சு எனமாயி, எரிப்பின் நெருப்பின் முன்னால் பட்ட பஞ்சு எவ்வாறு பொசுங்கி போயிருமோ அதுபோல இறைவனது கருணையினால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் அழிந்து போகும். அதான் சொன்ன தீட்சையின் போது குரு தன் ஞான கண்ணால் நம்முடைய சஞ்சீதவினையெல்லாம் சுட்டரித்து விடுவான், அத்தனையும் போயிடும். இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரிவீழும் பஞ்சனமாயும், எரியில் விழுந்த பஞ்சு எவ்வாறு அழிந்து போகுமோ அதுபோல நம்முடைய வினைகள் எல்லாம் எவனது கருணையினால் அழிந்து போகும். அந்த கருணைக்குரியவன் எவனோ அவன் அப்படின்னு பொருளை மாற்றிக்கணும். வாக்கியம் ஒரு மாதிரி இருக்குது. எரிவீழும் பஞ்சு என நமது இடர்களையெல்லாம் அழிக்கின்ற அருளை உடையவன் எவனோ அவன் அப்படின்னு பொருளை கொண்டு போய் கொள்ளணும். அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும், ஆனா வாக்கிய அமைப்பு இருக்குது. இடர்கள் முழுதும் ஒரு துன்பம் இல்லாமல் எல்லா துன்பம் கொஞ்சம் மிச்சம் இருந்தால் என்னாகும், அதிலிருந்து பிறப்பு வந்துடும். இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர்வாழ்பதியும் உரை செய்யும், தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர்வாழ்பதியும் உரை செய்யும், தொடரும் உயிர்கள் தொடருக்கு அர்த்தம் வைத்துக் கொள்ளணும். பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்று தொடர்ந்து உழந்து கொண்டிருக்கிற உயிர்கள் சொல்லலாம். இன்னொன்னு சொல்லனா, பிறப்பிலும் இறப்பிலும் உழன்று உழன்று அதனால் இந்த உலகமும் வாழ்வும் பொய் துன்பம், நாம் இவற்றை நம் பொருள் என்றும் இது இன்பம் தருவது என்றும் நமக்கு துணை என்றும் பற்றி கொண்டிருப்பது இல்லை ஆகாது என்று கருதி இவற்றை நமது பகை என ஒதுக்கி திருவருளையும் இறைவனையும் நாடுகின்ற எண்ணம் தோன்றி அந்த பதியை நோக்கி தொடர்கின்ற அவனை அடைவதற்கான வழியில் தொடர்கின்ற உயிர்கள் எடுத்துக்கொள்ளணும். தொடரும் உயிர்கள் இறைவனை நாடி தொடர்கின்ற உயிர்கள் எவன் அருளால் சுரர்வாழ்பதியும் உரைச்சும், யாருடைய திருவருளாலே சொர்க்கத்திலே வாழ முடியும்? நமக்கு தெரியும், வினை பயனை அனுபவிக்கின்ற போது இந்த உலகத்தில் நம்ம பிறப்பெல்லாம் முடிஞ்சதுன்னா நம்ம வினையெல்லாம் கிளைஞ்சிட்டுனா உடல் போயிடும். உடல் தான் போற, நாம அழியறது இல்லை. ஐயோ செத்து போயிட்டன, உடல் போயிற்று அவ்வளவுதான். உடல் போனா என்ன ஆகும்னா இந்த ஆன்மா சூக்கும தேகத்தோடு இருக்கும். இது தூள தேகம், கண்ணுக்கு தெரியாத உடம்பு, சூக்கம் கண்ணுக்கு தெரியாத உடம்பு, அதாவது புரியட்ட காயம் வாங்க. அந்த புரியட்ட காயத்தோட போகும். எங்க போகும் அப்படின்னா, இந்த ஆன்மா நல்வினை செய்திருக்கும் தீவினை செய்திருக்கும், நல்வினை ஆகிய புண்ணியத்தை அனுபவிக்கணும்ல, அதற்காக பூதசார உடம்பு என்ற ஒரு உடம்பை கொடுத்து ஒளி உடம்பு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். சொர்க்கத்துல பூரா இன்பமயம்தான், நீ செய்த புண்ணியத்தை பூராவும் அணித்துக்கொள். எனவே இறைவன் சுரர் வாழ்பதி, சுரர்னா தேவர்கள், அவர்கள் வாழ்பதி பதினா ஊர், அவர்கள் வாழ்கின்ற பதி சொர்க்கம். அந்த சொர்க்க வாழ்வை எவனது அருளால் நாம் பெற முடியுமோ அவன் அப்படின்னு அர்த்தம். அது பெறது காரணம் இறைவன் அல்ல, நாம் செய்த புண்ணியத்தின் பயனை அனுபவிப்பதற்கான வாய்ப்பது. தொடரும் உயிர்கள் எவன் அருளால் சுரர் வாழ்பதியும் உரை செய்யும், இறைவனை அடைவதற்குரிய நெறிகளை பின்பற்றி தொடர்கின்ற உயிர்கள் எல்லாம் யாருடைய கருணையினால் தேவர்களுக்குரிய சொர்க்க உலகத்திலே வாழ முடியுமோ அவன். கடவுள் முதலோர்க்கு ஊறு இன்றி கருமம் எவனால் முடிவரும்? கருமம்னா செயல். கடவுள் முதலோர்க்கு, தேவர் முதலானவருக்கும், கடவுள்னா தேவர்கள், கடவுள் முதலானவர் இந்திரன், இந்திரன் முதலானவர் யாரு? பிரம்மா, விஷ்ணு, அல்லது கடவுளர் தேவர் சொன்னா தேவன், தேவேந்திரன், பிரம்மா, விஷ்ணு ஆகியவர்கள் எல்லாம். இவங்க எல்லாம் ஒரு செயலை தொடங்கணும்னு சொன்னா அவங்க தொடங்கின செயல் தடையில்லாம முடியணும்ல? யாரால அந்த செயலை தடையில்லாமல் நிறைவேற்றி கொடுக்க முடியும்? அப்படின்னா விநாயகப் பெருமாள் தான். அதனால விநாயகனுக்கே விக்னராஜான்னு பேரு. விக்னம் என்ற சொல்லுக்கு இடையூறு, தடை அப்படின்னு அர்த்தம். விக்னத்தை போக்குறதுனால அவனுக்கு விக்ன விநாயகன் பேரு. அதனால எந்த காரியம் தொடங்குவதற்கு முன்னாலேயும் விநாயகனை நினைத்து, இங்க ஊருக்கு போனா கூட ஒரு வண்டி எடுக்கிற ஒரு தேங்காய விடலை போட்டுட்டு போயிடுறோம், செதற்காய் போட்டு போயிடுறோம், எதை தொடங்கினாலும் தொடங்க முன்னால பிள்ளையார நினைச்சு செய்யறோம். பூஜை பண்ணா கூட முதல்ல ஒரு சாணத்துல பிள்ளையார பிடிச்சு விக்னேஸ்வர பூஜை பண்ணிட்டு தான் அப்புறம் கும்பத்துல கங்கா ஜலம் எல்லாம் பண்ணி ஆவகனம் பண்ணி பண்றாங்க. ஒரு பூஜைக்கே விநாயகர் தான், ஏன்னா அவர் தான் தடையின்றி செயல்படுத்துகின்றவர். எனவே இடர்கள் எல்லாம் தீர்க்கின்றவர் யாரோ? சரி, நாம சாதாரண மக்கள் நமக்கு இடையூறு வரும், தேவர்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன இடைஞ்சு வரப்போகுது? அவங்க நினைத்தா நினைத்த இடத்துக்கு போகலாம், நினைத்த மாதிரி வாழலாமே, அவர்களுக்கு இடையூறு வருமா? சேட்டம் தேவேந்திரனுக்கு வருமா? பிரம்மாவுக்கு வருமா? திருமாலுக்கு வருமா? எல்லாருக்கும் வரும். புராணத்தை பார்த்தா தெரியும், தேவர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் பார்க்குறோம் இல்லை, அசுரர்களால், பிரம்மா, திருமால், எல்லாருக்கும் இடையூறு வரும். அவையெல்லாம் இவனால் நீங்கும். இவனை வணங்காது சென்றால் இடையூறு உண்டாகும், வணங்கி சென்றால் இடையூறு விலகும். இவரை வணங்கி சென்றால்தான் தேவாதி தேவர்களுக்கும் எடுத்த காரியம் தடையில்லாமல் நிகழும். நமக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கும் இவனது அருள் வேண்டும். அதான் பொருள். கடவுள் முதலோர்க்கு ஊறு, ஊறுனா இடையூறு, இடையே வருகின்ற தடைகள் இன்றி கருமம் எவனால் முடிவரும்? யாரால் அந்த செயல்கள் தடையின்றி நிறைவேறுமோ? அத்தடவு மறுப்பு கணபதி. மறுப்புனா கொம்பு, தந்தத்தை குறிக்கும். தட பெரிய, தடவு மறுப்பு கணபதி, யானை தலை அல்லவா, அதனால தடவு மறுப்பு கணபதி. இன்னொன்னு, தடவுக்கு என்ன பொருள் சொன்ன? பெரிய, பெரியன்னு சொன்னேன். தொல்காப்பியத்தில் உரிச்சொல் அதிகாரம் ஒன்று இருக்குது, அதுக்கு உரை எழுதும்போது தடவும் கயன்னு ஒரு சொல், தடவும் கயவும் நளின்னு ஒரு சொல், இந்த மூன்றும் பெரிது என்ற பொருளை தரும். தடவும் கயவும் நளியும் பெருமை, அந்த பொருளை தான் தடவு மறுப்பு என்பதற்கு பெரிய கொம்பு எழுதுறேன். நம்ம ஆசிரியர் என்ன பண்றாருன்னா வளைந்த கொம்புன்னு உரை எழுதுறார். தொல்காப்பியர் பெரிதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வளைந்தன்னு எழுதினார். பார்த்தா அதே தொல்காப்பியர் இந்த மூன்று சொல்லுக்கும் பெரியன்னு பொருள் உண்டு, அதுல தடையன்கிழவி கோட்டமும் செய்யும். கோட்டம்னா வளைவு, கொஞ்சம் கோட்டமாயிருக்குமாங்கல்ல, அப்படி நேர் பார்ப்பாங்க தட்டிட்டு கோட்டம் இல்லையாமாங்கல்ல. தடம் என்ற சொல்லுக்கு வளைவுன்னு, நயம் என் கிழவி கயம் என் கிழவி மென்மையும் செய்யும், நய என் கிழவி செறிவும் ஆகும் என்று இந்த மூணு சொல்லும் வேற பொருள் தரணும் ஒரு சூத்திரம் அளிக்கிறார். அதை ரெண்டையும் ஐயா எடுத்துட்டு அந்த இலக்கண புலமைக்கு சேர்த்து வளைந்த பெரிய கொம்பு. இலக்கணம் படிச்சுன்னா இதான் லாபம், இல்லை பெரிய கொம்புன்னு சொல்லிட்டு போயிடுவோம். வளைந்த பெரிய கொம்பு, கொம்பு நேராக இருக்காது, வளைந்திருக்கும். தடவு மறுப்பு கணபதி. இதெல்லாம் நம்ம தத்துவத்துக்கு தேவையில்லை. ஒரு நூலை பாடுகிறவங்க எப்படி நினச்சி பாடியிருப்பாங்க, எப்படிலாம் சுவைக்கணும் அப்படின்னு சொன்னேன். கற்றவர்கள் என்ன நினச்சி பாடணும் அதை புரிஞ்சுட்டு ஆசிரியரை புரிந்து கொண்டதாக ஆகும். அதனால சொல்கிறேன், தடவு மறுப்பு கணபதி ஒரு சரணம் சரணம் அடைகின்றான். சொல்லக்கில் சரணம் சரணம் அடைய, சரணடைவோம் சரணடைவோம் அப்படி அல்ல பொருள். முதல் சரணத்துக்கு திருவடின்னு அர்த்தம். முதல் சரணத்துக்கு சரணம், திருவடியை சரணடைவோம். அவனது திருவடி, திருவடியை சரணடைவதன் நோக்கம் என்ன? திருவடியை தொழுதல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் தெரிந்து கொள்ளணும். பாதங்களை வணங்குதல் என்பதற்கு பொருள் நாம் அடிமை என்ற உணர்வோடு தலையை அவன் பாதங்களில் வைத்து நீயே ஆண்டான், நான் உனக்கு சரண் என்பது ஒரு கருத்து. ஆனால் அந்த ஞான நிலையில் நிற்கின்ற அந்த நிலையில் வணங்குறது இல்லை. இறைவன் திருவடியை ஞானசக்தி கிரியாசக்தின்னு சொல்லுவாங்க. மூன்று சக்தியில இச்சாசக்தியை பேச மாட்டாங்க, ஏன்னா இச்சை எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். கிரியாசக்தி ஞானசக்தி தான் பேசப்படும். இறைவனுடைய திருவடி கிரியாசக்தி ஞானசக்தி. நமக்கும் கிரியாசக்தி ஞானசக்தி இருக்குது. நமது ஞானசக்தியும் கிரியாசக்தியும் கட்டுப்பட்டன, குற்றம் புரிவன, தடைபடுவன. எனவே அது இறைவனது ஞானசக்தி வழிதான் நமது ஞானம் இயங்கும், அவனது கிரியாசக்தி நமது கிரியாசக்தி இயங்கும். எனவே உனது ஞான கிரியைக்குள் எனது ஞான கிரியை அடங்கி நிற்க நான் உன் வழி நிற்பேன், உன் செயலன நிற்பேன் என்பதுதான் திருவடியை வணங்குவது. அப்படி அவனது சரணங்களிலே நான் அடைக்கலமாக போகுவோம் என்பது கருத்து. சரணம் சரணம் அடைகின்றோம், சரணத்திலே சரணம் அடைகின்றோம். இந்த சொல்நயம் நல்லா இருக்குது. தத்துவங்களுக்கு இடையில அந்த சொல்நயம் வேற பாடுறாங்க பாருங்க. நான்காவது பாடல், மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திறத்தினானும் உயிர்க்கு நலமார்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் அப்போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றான்.